சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 5, 2023. தலைப்ப ஆடம் மற்றும் வீழ்ந்த மனிதன். கோல்டன் உரை. யோபு. மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ? பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யோவான் ஆதியாகமம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் தன் மனைவியாகிய ஈவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் இம்மாத்திரம். நீதிமொழிகள். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகு முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதின் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள். என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோபு. ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல் தன் நாளின் வேலையாயிற்று என்று ரம்மியப்படு மட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்றெழுதியிருக்கிறது. விந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். யோவான். தருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எண்ணப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் இராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யமாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். யோவான். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதிமுதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர்தான். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்களல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும், அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். கலாத்தியர். மனுஷராலுமல்ல, மனுஷன் மூலமாயுமல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும், அவரை மரித்தோரிலிருந்தெழுப்பின பிதாவாகிய தேவனாலும், அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனல்லவே. அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் யோவான். என் பிள்ளைகளே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினாலுண்டானவைகளல்ல, அவைகள் உலகத்தினாலுண்டானவைகள். உலகமும் அதின் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லையற்றதுக்கு ஆரம்பம் இல்லை. இந்த ஆரம்பம் என்ற சொல் பிரபஞ்சம் உட்பட கடவுள் மற்றும் மனிதனின் நித்திய உண்மை மற்றும் ஒற்றுமையை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. ஆன்மீக உண்மையான மனிதனுக்கு பிறப்பு இல்லை, பொருள் வாழ்க்கை இல்லை, இறப்பு இல்லை. ஒருபோதும் பிறக்கவில்லை, இறக்கவில்லை. நித்திய அறிவியலில் கடவுளின் அரசாங்கத்தின் கீழ் மனிதன் தனது உயரமான சொத்திலிருந்து விழுவது சாத்தியமில்லை. விரைவில் அல்லது பின்னர் மனிதனின் வரையறுக்கப்பட்ட திறனின் பிணைப்புகள் அவன் ஆன்மாவிற்கு பதிலாக உடலிலும் ஆன்மாவிற்கு பதிலாக பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால் கட்டமைக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வோம். ஆன்மா எல்லா இடங்களிலும் இருந்தால் பொருள் என்ன, எங்கே? உறக்கமும் மயக்கமும் பொருள் உணர்வின் புராண இயல்பை விளக்குகின்றன. தூக்கம் பொருள் உணர்வை மறதி ஒன்றுமில்லாதது அல்லது மாயை அல்லது கனவு என்று காட்டுகிறது. நாம் விழித்திருக்கும் போது பொருளின் துன்பங்களையும் இன்பங்களையும் கனவு காண்கிறோம். கிறித்துவ அறிவியலை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த கனவு கனவு காண்பவரை விட மரண மனிதனாக இருக்காது என்று யார் சொல்வார்கள்? கனவு காண்பவர் என்று அழைக்கப்படுபவர் சுயநினைவின்றி இருந்தாலும் கனவான மனிதனை உடலிலும் சிந்தனையிலும் அப்படியே விட்டுவிடும் போது யார் பகுத்தறிவுடன் வேறு விதமாக சொல்ல முடியும்? சரியான பகுத்தறிவுக்கு சிந்தனைக்கு முன் ஒரு உண்மை மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக இருப்பு. உண்மையில் வேறு எந்த இருப்பும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கையை அதன் ஒற்றுமை மரணம் ஆகியவற்றுடன் இணைக்க முடியாது. அனைத்து மனித முரண்பாடுகளின் பெற்றோர் ஆட்டம் கனவு ஆழ்ந்த தூக்கம். இதில் வாழ்க்கையும் புத்திசாலித்தனமும் முன்னேறி பொருளுக்குள் செல்கிறது என்ற மாயையை தோற்றுவித்தது. ஒரு முட்டையிலிருந்து தொடங்கும் மரண வாழ்வில் மனித அனுபவம் யோபுவின் அனுபவத்துடன் ஒத்துப்போகிறது. ஒரு பெண்ணில் பிறந்த மனிதன் சில நாட்களே சிக்கல் நிறைந்தவன் என்று கூறுகிறார். எல்லாவற்றிலும் உள்ள பொருள் வாழ்க்கை என்ற இந்த எண்ணத்திலிருந்து மனிதர்கள் வெளிப்பட வேண்டும். அவர்கள் கிறிஸ்டியன் சயின்ஸ் மூலம் தங்கள் குண்டுகளை திறந்து வெளிப்புறமாகவும் மேல் நோக்கியும் பார்க்க வேண்டும். சாவுக்கேதுவான மனிதன் மற்றும் பாவம் இரண்டும் ஒரு தொடக்கத்தை கொண்டிருப்பதால் அவைகளுக்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். அதே சமயம் பாவமற்ற உண்மையான மனிதன் நித்தியமானவன். நான் கர்த்தரிடமிருந்து ஒரு மனிதனை பெற்றேன் என்ற ஈவாளின் அறிவிப்பு கடவுள் பாவம் மற்றும் பாவத்தின் சந்ததியின் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று கருதுகிறது. இந்த தவறான இருப்பு உணர்வு சகோதர கொலையாகும். இயேசுவின் வார்த்தைகளில் அது தீய பிசாசு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கொலைகாரன். அவர் ஒரு பொய்யர், அதன் தந்தை என்று கூறியபோது கடவுளுக்கும் அவருடைய படைப்புக்கும் எதிரான இந்த எதிர்நிலையை இயேசு நம்மால் முடிந்ததை விட சிறப்பாக வரையறுத்தார். இயேசுவும், நான் உங்களை 12 பேரை தேர்ந்தெடுத்தேன் அல்லவா, உங்களில் ஒருவன் பிசாசு, ஆதாமின் இனத்தில் ஒருவரான யூதாசை பற்றி அவர் கூறினார். கடவுள் ஒரு பிசாசை உருவாக்கினார் என்று இயேசு ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் கூறினார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசு. இந்த வாசகங்கள் அனைத்தும் பொருளில் உள்ள மனம் தானே ஆசிரியர் என்பதையும் அது ஒரு பொய் மற்றும் மாயை என்பதையும் காட்டுவதாகும். ஆதாம் தூசியிலிருந்து உருவானதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித மனதுக்கு ஒரு பொருள் பாடம். ஆதாமை போன்ற ஜடப்பொருள் உணர்வுகள் பொருளில் தோன்றி மண்ணுக்கு திரும்புகின்றன, அறிவற்றவை என்று நிரூபிக்கப்படுகின்றன. அவர்கள் உள்ளே வந்ததைப் போலவே அவர்கள் வெளியே செல்கிறார்கள், ஏனென்றால் அவை இன்னும் பிழையாக இருக்கின்றன, உண்மை அல்ல. உண்மைக்கான தவறான உணர்வை தள்ளி வைத்துவிட்டு பாவத்திற்கும் மரணத்திற்கும் கொள்கையும் இல்லை, நிரந்தரமும் இல்லை என்பதை காணும்போது பாவமும் மரணமும் உண்மையான தோற்றம் அல்லது சரியான இருப்பு இல்லாதவை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அவை பூர்வீக ஒன்றுமில்லாதவை. அதில் இருந்து பிழையானது தூசியிலிருந்து உருவான மனிதனின் மூலம் படைப்பை உருவகப்படுத்தும். தெய்வீக அறிவியல் புதிய மதுவை பழைய பாட்டில்களிலும் ஆன்மாவை பொருளிலும் எல்லையற்றதை வரையறுக்கப்பட்டவற்றிலும் வைப்பதில்லை. ஆவியின் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ளும்போது பொருள் பற்றிய நமது தவறான பார்வைகள் அழிந்துவிடும். பழைய நம்பிக்கையை தூக்கி எறிய வேண்டும் அல்லது புதிய யோசனை சிந்தப்பட்டு நமது நிலைப்பாட்டை மாற்றும் உத்வேகம் இழக்கப்படும். இப்போது பழையபடி உண்மை தீமைகளை வெளியேற்றுகிறது மற்றும் நோயாளிகளை குணப்படுத்துகிறது. பிறப்பு, சிதைவு மற்றும் இறப்பு ஆகியவை பொருள்களின் பொருள் உணர்விலிருந்து எழுகின்றன, ஆன்மீகத்திலிருந்து அல்ல. ஏனென்றால் பிற்பகுதியில் வாழ்க்கை ஒரு மனிதன் உண்ணும் பொருட்களை கொண்டிருக்கவில்லை. கடவுள் இருப்பதால் மனிதன் இருக்கிறான் என்ற நித்திய உண்மையை பொருளால் மாற்ற முடியாது. எல்லையற்ற மனதிற்கு எதுவும் புதிதல்ல. புதிய குழந்தையின் பிறப்பு அல்லது தெய்வீக யோசனையை ஒழுங்காக பெற நீங்கள் அதன் பொருள் கருத்தாக்கங்களிலிருந்து மரண சிந்தனையை பிரிக்க வேண்டும். ஒரு ஆன்மீக யோசனையில் பிழையின் ஒரு கூறு கூட இல்லை. மேலும் இந்த உண்மை புண்படுத்தும் எதையும் சரியாக நீக்குகிறது. மனித வரலாற்றில் தடை செய்யப்பட்ட பழம் அதன் சொந்த வகையான பழங்களை தரும் போது செயல்பாட்டில் மாற்றம் ஒரு பரிந்துரை வந்தது. ஆண் பெண்ணிடமிருந்து பிறக்க வேண்டும், பெண் மீண்டும் ஆணிடமிருந்து எடுக்கப்படவில்லை. மனிதனின் இயல்பு மற்றும் தோற்றம் குறித்து மற்றொரு மாற்றம் வரும். மேலும் இந்த வெளிப்பாடு இருப்பு பற்றிய கனவை அழித்து யதார்த்தத்தை மீட்டெடுக்கும் அறிவியலையும். ஆணும் பெண்ணும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் மற்றும் அவருடைய நித்திய குழந்தைகளாக இருக்கும் படைப்பின் புகழ்பெற்ற உண்மையை அறிமுகப்படுத்தும். குறைவான பெற்றோருக்கு சொந்தமானது. தெய்வீக விஞ்ஞானம் பிழையின் மேகங்களை சத்தியத்தின் ஒளியுடன் பின்னுக்கு தள்ளுகிறது. மேலும் மனிதனின் மீது திரையை உயர்த்துகிறது. ஒருபோதும் பிறக்கவில்லை, இறக்கவில்லை, ஆனால் அவனது படைப்பாளருடன் இணைந்து வாழ்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.